Holy Spirit of God. எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே, சபை நடுவில் உலாவுகிறவரே, உபை நோக்கி நாங்கள் பார்க்கிறவரே, எங்களுக்கு ஒத்தாசிவர் பர்வதே இயேசுவே தேவ குமாரே, உபை நோக்கி பார்க்கிறோம் சுத்த இருதயத்தோடு, கர்த்தாவே என்று எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்கள் உதடுகளினால் உம்மை பாடி புகழ்ந்து கொண்டாட கர்த்தரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடு. நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே உம்மை பாடி நாங்கள் மகிழட்டும், உம்மை கொண்டாடட்டும், உம்மை கொண்டாடட்டும். இப்பொழுதும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ சகலத்தையும் செய்ய உள்ளவரப்பா, நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும். நீ சர்வ வல்லவன், நீ சர்வ வல்லவராக இருக்கிறபடியா நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. எங்கள் வாழ்விலும் சரி, எங்கள் குடும்பத்திலும் சரி, எங்கள் சபையிலும் சரி, நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது. அது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, அறிக்கை செய்கிறோம். நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறக்கிற தேவ ஆவியானவர், இவ்வளவு எங்களுக்கு போதீங்கப்பா. தேவராட்சியம் எங்கள் மத்தியிலே வருவதாக, தேவ சித்தம் செய்யப்படுவதா. பரிசுத்தாவினவரே, எங்களை பரிபூர்ணமாக உமைக்கு விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாபத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே தாபுகா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஞாயிறு தினத்தை தயவு செய்து தேவனுக்கு டெடிகேட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய, அந்த தினத்துல வேற எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடி கொஞ்சம் கவர் பாருங்க. ஆறு நாள் நாம வேலை செய்யறோம், ஒரு நாளை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தால் என்ன, ஒப்பு கொடுத்தால் என்ன. ஆகவே நாட்டுக்கு மேல அந்த வேலை செய்யறது, இந்த வேலை செய்யறது, அங்க ஓடுறது, இங்க ஓடுறது கைவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தட தாபத்திலே உங்களுக்கு கருத்தோடு நான் பொத்தி சொல்கிறேன். இவன் நான் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், பிள்ளைகளை டியூஷனு கூட தயவு செய்து அனுப்புவார்கள். நாட்டுக்கிழமை உங்கள் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பித்தான் பிள்ளைகளை படிக்கணும் என்று படிப்பிக்கணும் என்று நினையாது. ஏழாம் நாள் கத்தருக்கு டெடிகேட் பண்ணுங்க. குடும்பமாக தேவ சமூகத்தில் உட்காருங்க. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை படிப்புல குறைஞ்சு போக விடவே மாட்டேன். ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலும் காலமேல எங்காவது ஓடிப்போம், எல்லாம் வேறு செய்து கழிச்சிட்டு வந்து நம்ம இங்க உட்கார்ந்தா நமக்கு பிசிக்கலாகவே டயர்டாகிடுவோம், நம்முடைய மைண்டும் டயர்டாயிடும். ஆண்டவரை சரியாக தொழுது கொள்ள காலை எழுந்து தேவனுக்கு நேராக அமர்ந்து நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தி செபித்து துதித்து பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஜெபத்தோடும் நாம் தேவ சமூகத்துக்கு வந்தா, சபைக்கு வந்தா, சபையிலே அக்கினி மூழ்கிறதுக்கு தேவனுடைய பிரசன்னம் வருகிறதுக்கு ஏது தடை? அடுத்தவர்களுடைய அணிலே நாம் காய்கிறதுக்கு நாம் கனகாலம் காத்திருக்க கூடாது. அவை நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சொல்லி நான் இங்கே வலியுறுத்தும் பொழுது மற்ற ஆறு நாளும் எப்படியும் இருக்கலாம் என்பது அர்த்தமல்ல. பட் வாரத்தின் முதல் நாள் வந்து கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுக்கணும், அதை நாம டெடிகே பண்ணணும். ஏழு நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு ஒரு நாளை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு ஏது தடை? ஆகவே கர்த்தருடைய நாமத்துல நான் புத்தி சொல்லுறேன். தேவனுக்கு முன்பாக ஆண்டவரின் மனதில் தந்த உணர்வின்படியே நான் சொல்லுகிறேன். இதை நீங்க கேட்ட பிற்பாடும் நீங்க இல்ல நான் இப்படித்தான் இருக்க போறேன் இப்படித்தான் இருப்போம் சொன்னா, இட் இஸ் அப் டு யூ.
பட் நான் தேவன நாமத்திலே புத்தி சொல்லுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாது. படிங்க நீதிமொழிகள் 12 முதலாவது வசனத்திற்கு வாசிங்க. நீதிமொழிகள் 12 முதலாம் வசனத்தை நான் ஒரு தடவை வாசி கேட்போமே. படி.
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான்.
திரும்பபடி.
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன்.
திரும்பபடி.
புத்திமதிகளை விரும்புகிறவன்
புத்திமதிகளை விரும்புகிறன் அறிவை விரும்புகிறான்.
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன்
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ
மிருக குணமுள்ளவன்.
சோ ஆகவே நான் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றது போல நான் உங்களை சொல்றேன். என்னுடைய வாழ்விலே நான் கை கொள்றவைகளை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிற புத்திபதி என்னவென்றார், ஒருவரை உங்களுக்கு டாக்டர்களும் டபுள் சம்பளம் தருவது சொன்னாலும் தயவு செய்து போகாதே. கம் டு தி சர்ச். தேவனுடைய வீட்டுக்கு வா. தேவனுடைய முகத்தை தேடி, தேவனை தேடி தேவ சபைக்கு வா. சம்பளம் இருக்கட்டும், தேவன் அதை விட உன்னை ஆசீர்வதிக்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஞாயிற்று கிழமையில வேற எந்த வேலைகளையும் வையாதீங்க, அனுபவங்களையும் வையாதீங்க. அதை கத்தருக்கு டெடிகேட் பண்ணுங்க. பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி செஞ்சா என்ற வேலை போயிடும். யாரோ உங்களை உள்ளத்துல நினைக்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அது தேவனே உங்களையும் பொறுத்தது. அதை ஒன்று நான் சொல்லுவேன், நமக்கு இந்த தேசத்துல ஒரு வேலையை போட்டு நம்மளை போஷிக்க, நம்மை வாழ வைக்க நம் தேவனால முடியும் என்கிற சத்தியத்தை மாத்திரம் நான் அழுத்தம் திட்டமா சொல்றேன். அவங்க உங்களுக்கு அன்பா சொல்றேன், அன்பாய் சொல்றேன், ஞாயிறு தினத்தை ஆண்டவரை கொண்டு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணம் செய்யுங்க. அந்த நாளில தேவனை தேடுங்க, ஆண்டவர் முகத்தை தேடுங்க. அது நமக்கு ஆசீர்வாதமாகவும், அது நமக்கு ஏற்றதாகவும், அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் பிரீதியுமாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து இந்த காரியத்தை ஒரு வாழ்க்கையில கீப் அப் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே கருத்தாய் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். போகட்டும். கடந்த வாரம் நாம் சவுலுடைய சவுல் ராஜாவுடைய எழுச்சியும் அவருடைய வீழ்ச்சியும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்தோமே. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன கவனிங்க, ஆரம்ப காலத்திலே தொடக்கத்திலே அவனுக்குள்ள நல்ல சுபாவங்கள் காணப்பட்டிருக்கிறது, நல்ல தன்மைகள் காணப்பட்டிருக்கிறது. நாம் பின்பற்றக்கூடிய நல்ல அருமையான தெய்வீக சுபாவங்கள் அவனுக்குள்ள காணப்பட்டிருக்கதை நாம் கவனித்தோமே. வேலைக்காரர் சொன்ன ஆலோசனையை கேட்டு கூட நடக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அது மட்டுமல்ல, மிகவும் தாழ்மை உள்ள மனுஷனாக, தன்னுடைய பார்வையிலேயே அவன் மிகவும் தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டிருக்கிறான். அது மட்டுமில்ல, ஆரம்பத்திலே அவனுக்குள்ள நல்ல கீழ்ப்படிவும் இருந்ததுன்னு சொல்லி தான் பார்த்தோம். அது மட்டுமில்ல, தன்னை அசட்டு பண்ணினவர்களை கூட அவன் பொறுத்து கொண்டான். அது மட்டுமில்ல, தன்னை குறித்து தீங்காக பேசின வார்த்தைகளை கூட காது கேளாதவன் போல அவன் கேளாதவனாக இருந்தான் என்றெல்லாம் நாம் பார்த்தோமே. இவைகள் எல்லாம் அவரிடத்துல காணப்பட்ட நல்ல குணங்கள் மட்டுமல்ல, நாம் அவைகளை பின்பற்றக்கூடிய நல்ல தன்மைகளும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ ஆரம்பத்திலே இவைகள் அவருக்குள்ளே காணப்பட்டாலும், அவன் அரசனாகி ராஜாவாகி 2வது வருஷத்திலே அவன் தேவனுடைய வழியை விட்டு விலகி பாதை மாறி போனார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ஆரம்பம் அருமையாக இருந்தது, அவருடைய தொடக்கம் நன்றாக இருந்தது, ஆனா அவருடைய முடிவு பரிதாபமாகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவ்விதம் வேதம் சொல்றபடி ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. ஹலோ, நான் திரும்ப சொல்றேன், டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். கீப் யுவர் மைண்ட். உங்களுடைய சிந்தனைகளை பிசாசு மேய்கிறதுக்கு இடம் கொடுங்காது, வீணான தூக்கங்களுக்கு இடம் கொடுக்காது. தேவனுடைய வசனத்தை கேள், அங்கே உனக்கு வாழ்வு இருக்குது, உனக்கு நன்மை இருக்குது, உனக்கு பலம் இருக்குது, உனக்கு விடுதலை. கவனிங்க, ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு முக்கியம் என்று வேதம் தெளிவாக சொல்றது. பலருடைய ஆரம்பம் அருமையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, ஆனால் முடிவு நாம் பின்பற்றத்தக்கதாக இல்லை என்பது வெளிச்சம். வேதத்திலே முதல் ராஜாவாக சவுலுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. பிற்பாடு பல ராஜாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது, ஆரம்பத்திலே அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், தேவனோடு வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் பிற்காலத்திலே காலம் போக போக அவருடைய முடிவு பின்பற்றத்தக்கதாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சாலமோன், ஞானம் பெருத்த மனுஷன், எத்தனையோ வேத வசனங்களை தேவ சத்தியங்களை எழுதி வைத்த மகா ஞானவான், ஆரம்பத்திலே தேவனோடு நடந்தான், தேவனுடைய வார்த்தைகளை கவனித்தான், தேவனுடைய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்தான். ஆனால் அவருடைய முடிவு ஞானமா? ஆனால் அவருடைய முடிவு நாம் பின்பற்றத்தக்கது அல்ல. ஆகவே இதை நான் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் நல்லாக இருக்குது, ஆனால் முடிவு காலம் ஆரம்பத்தில் இயேசுவே எனக்கு நீதானப்பா, எதிர்காலம் நீதானப்பா, உண்மைத்தான் நான் பின்பற்றுவேன், இயேசுவே நீ நல்லவரப்பா, இந்த உயிர் நீதான், இந்த ஜீவன் நீதான், நீதான் என்று நான் உருக்கமாக நெருக்கமாக ஆண்டவனத்தில் உறவாடினார்கள். ஆனால் காலம் போக போக அவர்களுக்குள்ளே என்ன வந்ததோ தெரியாது, எது அவர்களுக்குள்ளே இடைமறித்ததோ தெரியாது. இன்றைக்கு ஆரம்பத்திலே ஆண்டவர் மேல வச்ச அன்பு இப்ப இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போய்விட்டது. ஆரம்பத்தில் இருந்த அனல் இப்பொழுது இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம் இப்பொழுது இல்லை. ஆனா we believe in God. ஆண்டவரை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம். It is true and truth. ஆனா சொல்ற கேளுங்க, ஆரம்பத்தில் நமக்குள்ள இருந்த அந்த அனல், ஆரம்பத்தில் ஆண்டவர் மேல் இருந்த அந்த ஆவி அன்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சுது. காரணம் என்னவென்றால், நாம் எங்கேயோ நம்முடைய இருதயத்தை பறி கொடுத்துட்டோம், எங்கேயோ நாம சிக்கி பண்ணிட்டோம், ஏதோ சில காரியங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே என்ன வந்தது, இடைமறித்து ஊடுருவி விட்டபடியால் இன்னைக்கு தேவனோடு ஆரம்பத்தில் அந்த நாட்களிலே ஜெபம் பண்ணி சொன்ன அப்பா அனல் பறக்க ஜெபிப்பார்கள், பறக்க ஜெபிப்பார்கள், ஆண்டவரை கரம் உயர்த்தி வாய் திறந்து மனம் புகழ்ந்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடி கொண்டாடுவார்கள். ஆனா இன்றோ வளர்ந்து விட்டார்கள் போலும், வளர்ந்து விட்டார்கள் போலும், அன்றைக்கு ஆண்டவரை திறந்த இருதயத்தோடு இருந்த தன்மைகளாக வர வர குறைஞ்சு போச்சுது. அன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் போட்டு தன்னை தாழ்த்தி எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து ஜெபித்து ஜெபித்து ஜெயமெடுத்த காரியங்கள் எல்லாம் மறைந்து குறைந்து இன்றைக்கோ எங்கே நிற்கிறோம் என கவனிங்க. பேசுற என்னையும் தேவன் அறிவார், கேட்கிற உங்களையும் தேவன் அறிவார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், சவுலுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனா அவருடைய முடிவு பின்பற்றதல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். தினகரன் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவார், ஆவிக்குரிய வாழ்வு என்பது கம்பிக்கு மேல நடக்கிறது போல என்றுவார், கரணம் தப்பினா மரணம் என்றுவார். சோ தேவனோடு நெருங்கி நாம நடக்க வேணும், தேவனோடு நெருங்கி உறவாட வேணும். இந்த உலகத்தோடு நெருங்கி நடக்கிற ஒரு மனுஷன் தேவனோடு நெருங்கி நடக்கவே முடியாது, போகட்டும். ஆகவே ஆரம்பத்திலே அவருடைய வாழ்விலே நன்மையான காரியங்கள் பலவற்றை நாம் கண்டுகொண்டாலும், பிற்பாடு அவருடைய காலத்து அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்களும் அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட சரிவுகளும் வேதனை மிகுந்ததாக காணப்படுறது. ஆகவே போன வாரம் அவருடைய எழுச்சியை நாம் பார்த்தோம், இந்த நாளில் அவருடைய வீழ்ச்சிகளை குறித்து நாம் பார்க்க போறோம். ஏனென்றால் திரும்ப சொல்றேன் கேளுங்க, தேவனே அவனை தெரிந்து கொண்டார், தேவனே அவனை தள்ளிவிட்டார். எப்படி இருக்கு? அப்படியானால் தவறு எங்கே? தேவனுடைய பக்கத்துல இல்ல. தேவனே அவனை தெரிந்து கொண்டார், தேவனே அவனை தள்ளிவிட்டார். அப்ப மிஸ்டேக் எங்க இருக்குது? அவன் லைஃப்ல இருக்குது. தேவன் திருந்தபடி அவசியம் இல்ல. எங்க தவறு இருக்குது? சவுலுடைய வாழ்விலே. தேவன் அவனை உயர்த்தினார், அபிஷேகம் பண்ணி அரசனாக வைத்தார், எங்கேயோ கடந்தவனை கொண்டு இப்படியாக வச்சார். தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன், தேவனால அழைக்கப்பட்டவன், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலேயே புறக்கணிக்கப்பட்டதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நாம் கருத்தாக கவனமாக இருக்கும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்முடைய முடிவு கவனமாக இருக்கணும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடிவுகளாக இருக்கணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்விலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகள் அவன் பட்டியலே போறான் இல்லையா? பசியோ பட்டினியோ நாசமோசமோ வருங்காலமோ நிகழ்காலமோ தேவதூதர்களோ வட்டவர் எனித்திங், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவன் அதை கீழே சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்காதது நிச்சயத்திற்கு. He had a confirmation in his life. அவருடைய வாழ்விலே ஒரு உறுதி இருந்தது, ஒரு உறுதி இருந்தது. என்னுடைய வாழ்விலே என்ன நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு காலம் ஒருவராலும் பொறிக்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சோ சவுலுடைய வாழ்விலே சவுலின் சரிவுகள், அவன் பாதம் பார்ந்த காரியங்கள், அவன் தேவனை விட்டு விலக்கின காரியங்களை குறித்து, அவருடைய வீழ்ச்சியை குறித்து நாம் கருத்தாய் பார்த்து தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து செவப்படி நாம் முடிப்போம். ரைட், இப்ப பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம். Open your Bible and your mind also. எல்லாரும் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1வது முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கும் வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான
எல்லாவற்றையும் சங்கரித்து
அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் குழிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாமியே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடியை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்குடைய கூட உங்களையும் பாதிக்கொள்ளாத படிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவில் விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலாதுவாக்கி, எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாயை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டியல் கருக்கினால் இசங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகளின் முதலானவைகளையும் இரண்டாந்தனமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அடித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது.
இப்ப காரியத்தை நீங்க வாசிக்க என்ன நடந்தது என்பதை நீங்க அறிந்து கொள்ளவோடு அப்பொழுது சொல்ல காரியங்கள் அமலேக்கியரை மடங்கடித்து ராஜா ஸ்திரிகள் புருஷர்கள் ஆடு மாடு சகலத்தையும் கொண்டு போடும். ஏனென்றால் என் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வரும் பொழுது அவர்கள் இடைமறித்து அவர்களை டிஸ்டர்ப் பண்ணதை என் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே சவுலே, நீ போய் ஆகாகின் ராஜாவையும் அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டா எல்லாவற்றையும் அழித்து போடு கொண்டு போடு சொல்லி தேவன் கட்டளையிட்டார். இப்ப வார்த்தை வருகிறது யாருக்கு? சவுலுக்கு. இப்ப ஜனங்களை தொகை பார்த்தான், இப்ப போகிறான் யுத்தத்துக்கு. நன்றாய் கவனிங்க, யுத்தத்துக்கு போறான். ஆனால் நடந்தது என்ன? யுத்தத்துல வெற்றி. ஹலோ, யுத்தத்துல வெற்றி. ஆனா தேவனுடைய வார்த்தையோ அவர் நிறைவேற்றாமல் போய்விட்டார். இப்படி நடந்த போது என் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 19 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. என்ன கவனிங்க, என்னுடைய சிந்தனை இதுக்குள்ளே போக ஆரம்பித்தது. என்ன கவனிங்க, யாரு ராஜாவாக்குனது? சவுலை. தேவன் சவுலை ராஜாவாக்குறாரு. இப்ப தேவன் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம் இந்த வார்த்தை, யோசித்து பாருங்க. இப்ப தேவன் சொல்லுகிறாரு, நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினேன், அவனை ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. எனக்கு அருமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? அந்த மனிதனை குறித்து, அவனை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்றைக்கு தேவன் உன்னையும் என்னையும் குறித்து என்ன சொல்ல முடியும்? இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகள் சரி, பெற்றோரை எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை, நாம் சொல்லுகிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் மதித்து அதை கேட்டு நன்றாக நடவாத போது பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு மனஸ்தாபம், ஒரு வேதனை வர்றதை நாம் வாழ்க்கையில அனுபவிக்கிறோமே, புரிந்திருக்கிறோமே, தெரிந்திருக்கிறோமே. அப்படியானால் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை புறக்கணித்து, அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து, அவர்களுடைய வழிகளை விட்டு நம் சொந்த வழியிலே நடந்து சுய புத்தியை சார்ந்து மனம் போல நாம் வாழும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தன் உயிரையே இயேசு சிலுவையில எனக்காக மண்ணான 90 சங்கீதம் சொல்லுகிறது, நம்மை மண்ணண்டு நினைவு கூறுகிறாரா? மண்ணண்டு நினைவு கூறுறாரா? சோத்திரம் ஏனென்றால் மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினார். அவரை நாம மரிக்கும் பொழுது மண்ணுக்கு நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவார். நல்ல அழகான அழகத்தான் இருக்கிற ஸ்தோத்திரம், நல்ல மூக்கு கண்ணு காதெல்லாம் இருக்கு. ஆனா பைபிள் சொல்றது நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புகிறாய். ஆகவே 90 சங்கீதம் சொல்றது நம் மண்ணென்று நம்மை நினைவு கூர்றாரா? ஆனாலும் நமக்காக இயேசு இறைவன் என்னை படைத்த தெய்வன், என்னை உருவாக்கின தெய்வம், எனக்காக மரித்தது அற்பமான காரியமா? இப்படி நம்மை நமக்காக மரித்து நம்முடைய பாவ கறைகளை நீக்கி நம்மை பரிசுத்த வாழ்வு தந்து தேவாதி தேவனுக்கு பிள்ளையாக மாட்டி என்றென்றைக்கும் பரலோகத்தில் வாழுகிற பாக்கியத்தை இந்த பூமியில நமக்கு கொடுத்து, தன்னுடைய ஆவியை கொடுத்து, தன்னுடைய வேதத்தை நம்முடைய கையில கொடுத்து, சபையை கொடுத்து, சக சகோதரிகளை கொடுத்து, நித்தமும் நம்மை காத்து நடத்துகிற தேவாதி தேவனை நாம் புறக்கணித்து அவருடைய வழிகளை விட்டு விலகி அவருடைய வார்த்தைகளை மறந்து மனம் போல நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஐ டெல் யூ பீப்பிள், தேவன் நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். அவர்தான் நம்மை புரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அவர்தான் எத்தனையோ பேருக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லோரும் மனம் திரும்பவில்லை, எல்லோரும் ரட்சிக்கப்படவில்லை, எல்லோரும் தேவனுடைய பிள்ளையாகவில்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் அந்த பாக்கியம், அந்த சாட்சியம் கிடைத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வசனம் நம்முடைய கையில் இருக்கிறது. தேவாதி தேவனை மனம் திறந்து ஆராதிக்கிறோம். நாம கண்ண முடிந்தால் எங்கே போவோம் என்கின்ற உறுதி நமக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரை மறந்து கண் சிறுகி போன கூடைகள் போல இந்த உலகத்தின் வழிகளில் நடந்து மனசும் மாமிசும் விரும்புற காரியங்களை ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சொல்றேன் கேளுங்க ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிறது. தேவனே அழைத்து அபிஷேகப்படினார். இன்னைக்கு அதே மனிதனை பார்த்து தேவன் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு நெருக்கமா இருந்தால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சிந்தித்துப்பார். இப்படி சொல்லும் பொழுது ஆதியாகமத்தில் இன்னும் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஆதியாகமத்திலே நோவாவின் பெருவெள்ளத்தை குறித்து நாம் பார்க்கிறோமே, அந்த வெள்ளம் அடிப்படை காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் நித்தம் பொல்லாததாகவே இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் ஒவ்வொரு நாளும் பொல்லாததாக இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே மனுஷனை உண்டாக்குறதுக்காக தேவன் என்ன செய்தாரா? சந்தோஷப்படையில துக்கப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார் என்று தானே உண்டாக்கினாரு. ஆனா இப்ப ஒரு கட்டம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபம். அப்படியானால் தேவன் தவறு செய்தாரா? நோ, தேவன் சரியாகத்தான் நான் மனுஷனை உண்டாக்கினார். ஓ, சரியான விதத்தில் மனுஷனை உண்டா. அவனோ தான் உபாய தந்திரங்களை தனக்கென்று தேடிக்கொண்டான் என்று வேறும் சொல்றது. ஆகவே தேவன் முறையாகவே மனுஷனை படைத்தார், ஒழுங்காகவே மனுஷனை படைத்தார். ஆனா மனுஷனோ தன்னை படைத்த தேவனை மறந்து, தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து, தேவ வழிகளை விட்டு விலகி மனம் போல இஷ்டம் போல உலகத்தின் காரியங்களை பார்த்து அவர்களை விட்டு தேவன் பிள்ளைகள் கூட அப்படி நடக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது. இங்க இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், என்னையும் சேர்த்துதான், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனை மறந்து பாவத்தில் விழுந்து பரிசுத்த குலத்தினால் வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை ரட்சித்த தேவனை நீ துக்கப்படுத்துகிறாய், உனக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரை நீ துக்கப்படுத்துகிறாய், துக்கப்படுத்துகிறாய், துக்கப்பட சத்தி தேவி நான் உனக்கு சொல்றேன். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை ரட்சித்த தேவனுக்கு நீ மன மகிழ்ச்சியாக இருக்கிறாயா அல்லது மனஸ்தாபமாக இருக்கிறாயா? ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான் என்று வேதம் சொல்றது. அப்படியானால் உன்னை ரட்சித்த தேவனுக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது உன்னுடைய ஜீவியம் தேவனுக்கு துக்கமா இருக்கிறதா? ஆண்டவர் உன்னை பார்த்து மன மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது மனஸ்தாபப்படுகிறாரா? எல் ரோஹி, படுத்த பீதி பார்த்தா, நீர் என்ன காண்கிற தேவ், என கண்டுகொண்டே இருக்கிற தேவ், ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கண்ணு மூடுறது இல்ல, எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்க. நீங்க கேட்டாலும் கேளுங்க, நம்பினாலும் நம்புங்க. நம்பாதா விடப்பட்ட ஐ ஸ்பீக் த ட்ரூத். என்ன கவனிங்க, இரவும் பகலும் 24 hours, இரவும் பகலும் தேவனுடைய கண்கள் நம்மளே நோக்கமாக இருந்து நம்மை பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது. எங்க போறோம், என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம், எதை செய்கிறோம். கடந்த வாரம் நீங்க எங்கெங்க போனீங்க, என்னென்ன செய்தீங்க, எப்படியாக வாழ்ந்தீங்க, நான் எங்கெங்க போனேன், என்ன செய்தேன், எப்படி இருந்தேன். God knows everything because he is El Rohi. வாலிபத் தம்பி தங்கச்சிமாருக்கு நான் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு மறைவாக எதையும் செய்யலாம், ஆனா தேவனுக்கு மறைவாக ஒன்றையும் செய்ய முடியாது. நீங்க சொன்ன பாஸ்டர் எனக்கு இது தெரியும், பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, தெரியும் தெரியும், பட் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. நீ எங்க போறாய், என்ன செய்யறாய், எங்களுடைய இருதயத்தின் நோக்கம் என்ன. God knows everything. பாவத்தோடு விளையாடுகிறது பயங்கரமா பாருங்க, அது தேவனுடைய பிள்ளைகளை கொடுக்கிற உலகத்தில் இருக்கிறவங்க நான் சொல்லல, தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தோடு விளையாடுகிறது பயங்கரமாக. சவுலை ராஜாவாக்குறது எனக்கு பரஸ்தாவா, தொற்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை, சீக்கிரமாய் நடவாதபடியா. ஹலோ, துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தேவனுடைய தண்டனை பனிஷ்மெண்ட், உடனுக்குடனே சீக்கிரமாக நடவாதபடியால மனுஷனுடைய இருதயம் அவனுக்குள்ள என்ன இருக்கா, ஒருமாப்பா. பாவம் செய்தவர்கள் நல்லா இருக்கு இல்லையா, அவருடைய குடும்பம் வாழ இல்லையா, அவர் சுகலம் இருக்கு இல்லையா. சரி, ஒருவேளை நீ அப்படி யோசிக்கலாம், முடிவு முடிவு. சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாம, அதை பார்த்தபோது எனக்கு மனஸ்தாம. இதுதான் சாமுவேலுடைய, அவன் தான் அபிஷேகம் பண்ணது. சவுலை ராஜாவாக்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்குதுன்னு சொல்லி சொன்ன போது அவன் மனஸ்தாபடுத்தவங்க, இந்த மனுஷன் இப்படி போயிட்டானே. உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், வடிதப்பி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், ஒரு துக்கம், ஒரு வேதனை உண்டாகித்தான் ஆகும். பாரு, உம்முடைய கற்பனைகளை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. யார் சொல்றது, சங்கீதக்கார். உம்முடைய கற்பனைகளை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள், கண்ணீர் தாரதாரையா ஓடு. எதற்காக, மற்றவர்கள் உம்முடைய கற்பனையை காத்து நடக்கிறேன் என்று நினைக்கும் போது என் உள்ள முடியுதப்பா, என் மனம் வேதனைப்படுதப்பா, என் மனம் துக்கப்படுதப்பா. எனக்கு அவன் இப்படி போன, எனக்கு அப்படி வருத்தர் தேவடைய பிள்ளை தேவ ஆவி பெற்று சவுலை ராஜாவாக்குறது எனக்கு மனஸ்தாபம். படிங்க 15.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா
சொல்றேன், தேவனுக்கு மனமகிழ்ச்சியின் பிள்ளைகளாக இருந்துருங்க, ஆண்டவருக்கு மனஸ்தாபமாக இருந்துடாதே. அந்த முடிவு நல்லதில்லை. எனக்கு பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன்,
திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து கர்த்தரை நோக்கி
அவன் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளல, ஏ அதனால நான் அவரை ராஜாவாக்குனத மனஸ்தாபன்னு சொல்லி ஆண்டவன் சொல்ல, இந்த தேவனுடைய மனுஷனை பாருங்க, அவன் மனநொந்து ஆண்டவுக்கு நினைக்கிறான். He's a man of God. மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் பாரத்தோடு நிற்கிற தேவ மனுஷர்கள் எங்கே, மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் அழுது புலம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே. இன்றைக்கு நமக்காக நாம் கண்ணீர் விடுகிறோம், தப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கடிகள், துன்பங்கள் என்று வரும்பொழுது நாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு மன்றாடுகிறது, ஜபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே போல மற்றவர்கள் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக, மற்றவருடைய விடுதலைக்காக, மற்றவருடைய மனம் திரும்புதலுக்காக, மற்றவருடைய நன்மைக்காக நாம் தேவ சமூகத்தில் போய் எப்பொழுதாவது நாம் மனந்தொந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற பக்குவம் பழக்கம் நமக்கு உண்டோ? தேவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டோ? தேவ ஆவியப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு உண்டோ? பாருங்க, அவனை ராஜாவாக்குறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது சொல்லி தேவன் சொன்ன பொழுது சாபுவேல் அவன் மனம் நொந்து போனிக்கிறான் தேவனுக்கு. Because he was a man of God. அந்த இறுதி நமக்குள்ளே வரன். ஒருவன் விழுந்து போறான் சொன்னா அதை பார்த்துட்டு நாம சிரிச்சிருக்க கூடாது. ஒருவேளை அவன் நமக்கு எதிரி போல இருந்தாலும், ஒருவேளை நமக்கு அவன் பிடிக்காதவனாக இருந்தாலும் கூட, ஒருவனுடைய விடுகையில நாம சந்தோஷப்படக்கூடாது. ஒருவன் தவறி போகிறதுல நாம மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஒருவன் தவறாக போகும் பொழுது அதிலே நாம் திருப்தியாக கூடாது. ஐயோ அவன் கெட்டு போறான், ஐயோ அவன் தவறி போறான், ஆண்டவரே உடைய வழிகளை விட்டு விலகி போறான், எப்படியாவது அவன் மனம் திரும்பி வரணும் அப்பா, எப்படியாவது உடத்துல திரும்ப வரணும், ஆண்டவரே அவன் மாற வேண்டும், அவன் மனம் திரும்ப உடத்துல திரும்பி வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வாரம், அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நமக்கு. He is a man of God. அவர்கள் தேவனுடைய பரிசுகள் பாரு, அவர்கள் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள், அவர்கள் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் சபை கண்டுகொள்ளார், அவைகளெல்லாம் மனுஷர்கள் பெருசா கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் 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 அந்த டே அந்த நாள் இருக்குது பாருங்க, இந்த நாள் அதுதான் மிக ஆச்சரியமான நாள். உலக சரித்திரத்திலேயே மிக ஆச்சரியமான நாள் எது தெரியுமோ? ஆண்டவர் இயேசு அவரவரை அழைத்து அவரவருக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு இருக்குது பாருங்க, அந்த நாளில்தான் எல்லாம். அவர்தான் பைபிள் சொல்லுது, அவர் வரும் பொழுது, ஹலோ, அவர் வரும் பொழுது, அவர் வரும் பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி பலியா. இன்றைக்கு உங்களை பார்த்து புகழாகவும் இருக்கலாம், இன்றைக்கு உங்களை பார்த்து நல்ல வார்த்தைகள் நாலு பேர் சொல்லி உங்களை பாராட்டம்னா சோர்ந்து போகாதீங்க. Stand before Christ. தேவனுக்கு முன்பாக உறுதியாக இரு. உன் கிரியைக்கு பலன் இருக்குது, உன் கண்ணீருக்கு பலன் இருக்குது, உன் செய்கைகளுக்கு பலன் இருக்குது, விட்டுவிடாதே என்றால் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரது நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். அருமர் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய நம்மை சோர்வடை சேர்த்தான் பல விதங்களில் பிசாசு ட்ரை பண்றான். நீ ஆராதிக்கிற தேவன் இன்னாரும் நீ அறிந்திருக்கிறபையால், நீ தேவனோடு வைத்திருக்கிற நொறுக்கமும், உனக்கு ஆண்டு உடைத்திருக்கிற ஐக்கியமும், உனக்குள்ள ஆவியானவர் இருந்து தர்ற பலத்துக்கும் தக்கதாக நீ தேவனோடு நடந்து தேவனுடைய காரியங்களை செயல்படுத்து, தேவனோடு நடந்து தேவனுடைய கிரியைகளை செயல்படுத்து. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் செயலுக்கு பலன் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, ஒருபோதும் உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது.
மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பன் நாட்டி பின்பு பல இடங்களிலும் சென்று சிக்காருக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது.
என்ன நடந்திருக்கு பாருங்க, கொஞ்சம் பிளீஸ் உங்களுடைய வேத வசனத்துக்கு உங்களோட மைண்ட வச்சிருங்க. பிளீஸ் தயவு செய்து இங்க இருக்கிற ஒரு சில மணி நேரமாவது நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்துக்குள்ள ட்ரபல் பண்ணட்டுமே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பட்டுமே, தேவ சிந்தை நம்மை நிரப்பட்டுமே, தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நிரப்பட்டுமே, நம்முடைய ஆவிக்குள்ள தேவனுடைய வசனம் பிரவேசிக்கட்டுமே, நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் கடந்து செல்லட்டுமே. So pay your total attention to the word of God. என்ன நடந்திருக்கு பாருங்க, யுத்தத்துல வெற்றி, அமலேக்கியரை மடங்கடித்து யுத்தத்துல வெற்றி. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஐயா வாற படைகள் எல்லாம் புடசூட வந்து என்ன செஞ்சுட்டா தெரியுமோ? கர்மேல் என்கின்ற பர்வதம் அந்த மலைக்கு போய் என்ன செஞ்சிருக்கா? தனக்கு ஒரு வெற்றி கொடி நாட்டியிருக்கான் பாரு. நான் யுத்தத்துல வெற்றி பெற்றேன், நாட்டு வெற்றி கொடி. ஹலோ, இப்படி எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, படிச்சிருக்க, என்ன நடந்திருக்குன்னு பாரு. அப்படின்னு கேட்கலாம், அவ வெட்டி கொடி காட்டுறது தப்பா? இப்ப என்ன கவனிங்க, யுத்தம் யாரா நடந்தது? யுத்தம் யாரா நடந்தது? தேவனால நடந்தது. இவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சுருட்டி தனக்கு ஒரு வெட்டி கொடி காட்டியிருக்க, நான் யுத்தத்துல ஜெயித்தேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யுத்தத்துல வெற்றி பெற்றது உண்மை. ஆனா யுத்தத்துல வெற்றி பெறத்துக்கு துணை நின்றது யாரு? கத்தர். யுத்தம் கத்தர்களை உண்டானது. இந்த வேதம் ஒரு யுத்த புத்தகம், தெரியுமா உங்களுக்கு? நீங்க கையில் வச்சிருக்கிற வேத புத்தகம் ஒரு யுத்த புத்தகம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இஸ்ரவேல் சரித்திரம் முழுவதும் யுத்தத்தில் அதை நிறைந்து கிடக்கிறது. என் கட்டிகளா இருந்தா உலகத்திலேயே அதிக யுத்தங்களை கண்ட ஜாதி என்றா அது இஸ்ரவேல் என்கிற ஜாதி தான். பாரு, தேவராளுடைய காலத்துல வேதம் சொல்லுது, ஜாதி நட்சத்திரங்கள் அதன் ஆயுதங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணிக்கலாம். நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தங்கள் ஸ்தானத்தில் இருந்து தேவ பிள்ளைகளுடைய எதிரிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை தோற்கடித்திருக்கிறது. அப்படியானால் தேவனே தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார். சாவிதர வாழ்க்கை கொள்ளுங்க, ஏராளமான யுத்தங்கள் அவருடைய காலத்தில். ஆகவேதான் நாளையத்தை கட்டுவிடும் சொல்லி ஆண்டவர் தடுத்தார். ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா, தாவீது ஏராளமான யுத்தங்களை செஞ்சிருந்தாலும் ஒரு யுத்தத்தையும் அவன் தோத்து போயிடுது. யோவாபுடைய கெட்டித்தனமும் அல்ல, அபிஷாயுடைய வீரமும் அல்ல, அவனுக்கு இருந்த பராக்கிரமசாலியுடைய வீர தத்துவமும் அல்ல. தாவீதோடு தேவன் இருந்தபடியால், தாவீது தேவனோடு இருந்தபடியால், தாவீது தேவனுக்கு பிரியமாக நடந்தபடியால், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடியால் ஆண்டவர் சொன்னார், நீ போகப்படவெல்லாம் உன்னோடு நான் இருந்து நான் உன்னை காத்தேரே, நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்தேரே. அது மாத்திரமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது அவர் யுத்தம் செஞ்சிருக்காங்க. அப்ப ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, எமோரியரை உங்களுக்கு முன்பாக திருத்துறதுக்கு உங்களுக்கு முன்பாக நான் குளவிகளை அனுப்பினாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் யுத்தத்துல குளவிகளை கூட பயன்படுத்துறாரு. கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமா. என்ன சொல்லுவாருன்னு சொன்ன, யுத்தம் கத்தரால் நடக்கிறது. அமலேக்கியரை மடங்கடித்தது சவுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, யுத்தம் கத்தரால் நடந்தபடியால், தேவனோடு கூட இருந்தபடியால் யுத்தத்தில் வெற்றி பெறார்கள். ஆனால் இவர் என்ன செய்தான் பாருங்க, வந்தா யுத்தத்துல வெட்டி வெட்டி வந்த போது வீரர்களோடு வந்து கர்மேல் என்கிற பர்வதத்துக்கு மலையில ஏறி போய் உச்சியில பறக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், ஒரு வெட்டி கொடி. அப்படியானால் தேவன் தனக்கு துணை நின்றார் என்றும், தேவன் யுத்தத்தில் வெட்டி தந்தார் என்பதையும் அவன் மறந்து தனக்கு நன்மை செய்த தேவனை, தன்னோடு இருந்து தன்னை செயல்படுத்தின தேவனை, தனக்கு வெற்றி தந்த தேவனை மறந்து போய்விட்டான். மறந்து போயிட்டான், மறந்து போயிட்டான். ஆனா யுத்தத்துல வெற்றி. நீதிமொழிகள் 21:31 படிங்க. நீதிமொழிகள் 21:31 படி. நீதிமொழிகள் 21:31 ஆயத்தமாக்கப்படும். யுத்த நாளுக்கு குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும். கவனிங்க, யுத்தத்துக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்த வேண்டியது நமது செயல். ஹலோ. ஆனால் வெற்றி ஜெயம் யாரால வரும்? தேவனால வரும். அப்ப தேவன் யுத்தத்துல வெற்றி தருவான் சொல்லி நாம சும்மா இருக்கலாது. நாம ஆயத்தப்பட வேண்டும், நாம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் ஜெயம் எங்கிருந்து வரும்? கத்திரத்திலிருந்து வரும். இந்த காரியத்தை இந்த மனுஷன் உணர தவறி விட்டானோ என்னவோ, இந்த ராஜா மறந்து விட்டானோ என்னவோ, ஆகவே இந்த யுத்தத்திலே வெற்றி என்று சொல்லி அவன் கர்மேல் என்கிற பர்வதத்துக்கு போய் அங்க ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி யுத்தத்திலே தனக்கு துணை நின்ற தேவனை மறந்து கத்த செய்ய நன்மை என்று செய்தா மறந்து போயிட்டார். சரிவு சரிவு படிப்படியாக ஆரம்பமாகறத கவனிச்சுப்பார். இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ற காரியம் என்ன, இதிலிருந்து நாம படிக்கிற காரியம் என்ன, நாம் ஆண்டவிடத்திலே மன்றாடி எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்ளும், எத்தனையோ நன்மைகளை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகும். சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நான் வந்து கேட்கிறேன், நீங்களும் நானும் இன்றைக்கு பெற்று அனுபவிக்கிற அனுபவித்த நன்மைகள் தேவனிடத்திலிருந்து வராமல் விசுவாசம் நமக்கு தந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனிடத்தில் இருந்து பெற்று அனுபவிக்கிற நன்மைக்கு பாத்திரவான்களாக நம்ம நடக்க கூடாதாயா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஒரு மனுஷனுக்கு நாம நன்மை செய்து அந்த மனுஷன் நமக்கு நம்ம துக்கப்படுத்தும் பொழுது, ஐயோ நம்முடைய இருதயத்துக்கு எவ்வளவு வேதனை இருக்கு, துக்கமா இருக்குது பாரு. அப்படியானால் பரமதேவன் பரம தகப்பன், தன் பிள்ளைகளுக்கு எப்பொழுது நன்மை செய்கிற நல்ல தகப்பன். பொல்லாத மனுஷனாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா உங்களுக்கு நன்மை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவாதான் ஏ சொன்னார். அவர் நன்மைகளே செய்கிற அந்த தகப்பன் தேவனுக்கு வறந்து போறார். நமக்கு நன்மை செய்த தேவனை நாம மறந்து போறார். ஹலோ, நெருக்கடியில் இருந்து விடுதலையாக்கிற தேவனை நாம மறந்து போறார். அவரிடத்துல இருந்து மந்தாடி கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஒன்றா இரண்டா யோசிச்சுப்பார். யாருக்கு தேவன் நன்மை செய்யல? யாருக்கு நமக்கு நன்மை? நன்றி அறியாதவர்கள் துறைகளுக்கு கூட அவர் நன்மை செய்யறாரு பைபிள் சொல்லுதே. வாசிச்சிருக்கீங்களா? சூரியனை உதிக்கப்படுறார், மழையை வடிச்சுக்கப்படுற, தன்னை நம்பாதவனுக்கும் சூரியனை கொடுக்கிறார், தன்னை எதிர்க்கிறவனுக்கும் மழையை வடிச்சுக்கப்படுகிறார், காதை இலவசமாக சுவாசிக்கிறார். ஆகவே தேவனை எதிர்க்கிறவனும் வாழுகிறார். ஏன்னா நன்றி அறியாதவர்கள் துறைகளுக்கு கூட தேவன் நன்மை செய்திருக்க. யா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனாய் அவருடைய அன்பு குருவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கப்படும். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகள். அவரிடத்துல அன்பு குரு. அவன் சொல்லுங்க, சவுல போல தேவன் நமக்கு தந்த வெற்றிகள் நன்மைகளை நாம மறந்துடக்கூடாது. என்ன கேளுங்க, நெருக்கமாக பார்த்து உருக்கமாக ஒரு காரியம் சொல்ற கௌதிங்க, சவுலுக்கு அவன் வெற்றி, அவன் பெற்ற வெற்றி அவன் கண்களை கோடாக்கிடுவான். என்ன கேளுங்க, கர்த்தருக்கு முன்பாக ஒரு காரியத்தை உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். பலருக்கு அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் பெற்ற வெற்றிகள் தான் அவர்களுடைய கண்களை கூடாக்கி. ஊழியத்துல வெற்றி நல்லது, ஆனா ஊழியத்துல தேர்ந்த தேவனை மறவாதே. உடைய ஊழியத்துல நன்மைகள் உண்டாகிறது, ஊழியத்துல அபிஷேகம் ஜனங்களுக்குள்ள கடந்து போறது, ஜனங்கள் வெற்றிக்கப்படுவார்கள், விடுதலாக்கிறார்கள், மனந்திருந்தார்கள். உன்னை பாவிக்கிற தேவனை மறந்து போகாதே. வரங்கள் கிரிய செய்து ஆண்டவருக்கு சோதனமானால் உனக்குள்ள வரங்கள் வைத்த தேவனை மறந்து போகாதே. எல்லாருக்கும் தெரியும், பைபிள் தெரியும், எடை எனக்கு தெரியும். பத்து குஷ்டரோகம் கடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்தாரு. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் கிட்ட வரையில தூரத்தினை கேண்டா குஷ்டரோகிகள் இப்படி விடத்திலும் இருக்கிறார். சரத்துல பொருளாட்டம் சமூகத்துல வாழ முடியாது. சொல்ல போனா எதிர்காலமே அவளுக்கு இல்ல, ஒரு வேற சேர்த்து பிழைக்கக்கூடிய தன்மையும் அவளுக்கு இல்ல, குடும்பம் கூட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாழ்க்கையே கேள்விக்குறி, ஏன் வாழுகிறோம்? செத்து போன நல்லாம இன்றைக்கு இருக்கிற கருணை கொலை என்கின்ற சட்டம் அன்றைக்கு இருந்திருக்குமா? ஒருபோலும் அவங்க அப்படியே செஞ்சிருப்பாங்களோ கேட்டுதான் நினைக்கிறது. இன்னைக்குதான் சில தேசங்களில கருணை கொலை என்று சொல்லி தெரிவிப்பாங்களே, சில தேசங்களில கருணை கொலை என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அதாவது ஒரு மனிதன் ஒரு என்ன ஒரு கடினமான வியாதியில கிடந்து உழண்டு கொண்டிருக்கான்னு சொன்னா அவனுடைய விருப்பத்தின்படி தன்னை கொல்லிடுங்க சொன்னா அவனை கொலை செய்யறதுக்கு சட்டம் இங்கே சில தேசங்களில இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கு கருணை கொலை சொல்லி பெயர் கொடுத்திருக்காங்க தமிழ்ல. சோ இதை கவனிங்க. ஆனா ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்கு எந்த விதத்திலும் தேவன் நமக்கு அனுமதிக்க இல்லை. இது நமக்கு வெளிச்சம். இதை கவனிங்க, இதை கவனிங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல சொன்னா, இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நம்ம விளக்கோடும் புரிஞ்சு கொள்ளோடும் நம்ம கைகளை மூடிக்கொண்டிருக்கிறது போல நாம் இருக்கக்கூடாது. அவங்க சொல்ற கேளுங்க, தயவு செய்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கவனித்து அதன்படி நடக்கணும். அங்க பாருங்க, குஷ்ட நோய்கள் வந்தார்கள், கிட்டவே வரவில்லை, தூரத்திட்டு அதுவரை ஆடுகள் செஞ்சாரு. பத்து பேரையும் சொத்த பாக்குற எது? குஷ்ட ரோகத்தை. இப்ப கவனிங்க, உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நான் நம்புறேன், இன்றைக்கும் விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்தும், விஞ்ஞானம் அறிவு இவ்வளவு வளர்ந்தும், இன்றைக்கும் குஷ்டரோகம் மருத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு சவாலாகவே இருக்கு. எங்கேயாவது விஞ்ஞானமும் அறிவும் குஷ்டரோகத்தை குணமாக்குறத சொல்லுங்க பா. அது இஸ் எ சேலஞ்ச் டு தி பேர். இன்றைக்கும் அது குஷ்டரோகம் என்றது ஒரு சவாலாக வருது. ஆனால் பத்து பேரே இயேசு என்ன செய்தார்? சொத்தமாக்கினாரு. ஆனால் நன்றியோடு திரும்பி வந்தவன் ஒரே ஒருத்தன் தான். மிச்சம் ஒன்பது பேரையும் காணல. அப்ப ஆண்டவுடைய உள்ள கேக்குது, சொத்தமானவர்கள் எல்லாம் பத்து பேர் இல்லவா, மிகுதி ஒன்பது பேரு எங்கே? தேவனை மகிமைப்படுத்த, தேவன் செய்த நன்மையை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி, தன் தேவனை மகிமைப்படுத்த நன்றி சொல்ல அந்த ஒன்பது பேரும் எங்கேப்பா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க, சபையில வந்தாங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க, சோமாக்கு போயிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா பொறுத்தே தான் பெற்ற நன்மையை உணர்ந்து அறிந்து ஆண்டோட பாத்துல வந்து விழுறான். நாம் அந்த பெருங்கூட்டத்தை சேர போறோமா அல்லது அந்த ஒரு நபரோடு சேர்ந்து ஆண்டவரை பகுமப்படுத்த போறோமா? சவுல் தனக்கு செய்த ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து தனக்கு ஒரு ஏ ஸ்தம்பம் நாட்டினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். He had a mistake in that place.
நிறைவேற்றினேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்னவென்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும் போது தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம்.
நடந்த காரியம் இது. இன்னொரு காரியம் அடுத்த மிஸ்டேக் தெரியுமா? இப்ப விட்டு அடுத்த பிரச்சனைடா, தன் பிழையே அவன் ஒத்துக்கொள்ள. தீக்கதசி வந்து அவனு பேசும் பொழுது தான் செய்த தவற பிழையே அவர் ஒத்துக்கொள்ள. தான் கொள்ளையிலே சார்ந்து தான் முதல் தரமானவர்களை தப்ப வச்சு தான் அவங்களோட ராஜாவை கொல்லாம பாதுகாத்தது எல்லாத்தையும் மறைச்சு இவ சொல்றான், ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடி முதத்தரமானவர்களை தப்பி வச்சோம். எதற்கு தெரியுமோ? உம்முடைய தேவனுக்கு பலியிடல். என்னே மாய்மாலம் பாரு, யாருக்கு சொல்றா? தேவனத்துல போய் சொல்றான் பாருங்கள். என்னே பயங்கரம், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவன உள்ளத்து நினைவுகள், அவன் தப்ப வச்சது தேவனுக்கு பரிசெலுத்த அல்ல, தேவன் அப்படி சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து எனக்கு பரிசெலுத்த ஆண்டவர் அவருக்கு அருவறுத்தபடியால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை, அமலேயருக்கு உண்டான எல்லாவற்றையும் மடங்கடித்து அழிந்து போடு என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்க, இவனோ கொள்ளை மேல பறந்து முதல்தரமான ஆடு மாடுகள்லாம் தப்பு வச்சு ஆகா என்கின்ற ராஜாவையும் தப்பு வச்சு அது சொல்றா, ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பரிகிறதுக்கு ஆடு மாடு வச்சிருக்காங்க. இவ விட்ட மிஸ்டேக் என்ன? தன் தவற மறைச்சு மற்றவர்கள் வேலை நினைச்சுதான் பரிசாட்டு. நான் சொல்ற ஒரு காரியம் தயவு செய்து கவனிங்க. சங்கீதம் 19 அதிகாரம் சொல்றது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு மனுஷருக்குள்ள இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்று இதுதான். நம்ம பிழைகளை உணர்கிற தன்மை நமக்கு இல்லையே. நம்முடைய தவறுகளை, நம்முடைய பிழைகளை உணர்ந்து திருந்தக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்குமாக இருந்தா நாம இன்னும் ஆண்டவரை நெருங்கி இன்னும் கர்த்தரை சேர்ந்து இன்னும் தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு இன்னும் தேவனுக்கு மகிமையாகவும் பிரியமாகவும் வாழ்றதுக்கு ஏதுவாக இருக்குமே. ஆகவே நமக்குள்ள இருக்கிற தப்பிதங்களை நாம என்றைக்கு கண்டுபிடிக்கிறோமோ, அவைகளிலிருந்து எப்பொழுது நாம் விழுகிறோமோ, அன்றைக்குத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுமலர்ச்சி என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆனா மாறாக மனுஷன் சுபாவம் என்ன தெரியுமோ, ஹலோ, மாறாக மனுஷனுக்குள்ள சுபாவம் என்ன தெரியுமோ, தன் பிள்ளைகளை லேசில கவனிக்காம அடுத்த வாழ்வில் என்ன பிள்ளை கவனிங்க. அதான் நான் சொல்றது, ஒரு நபருக்கு ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளை இன்னொரு ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருவதை காண்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இட் இஸ் ட்ரூத். ஆனால் நான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் நடக்கணும், நான் வாழணும். அந்த தன்மை இல்லாட்டா நாம மற்றவர்களுக்கு புத்தி சொல்றதை கொஞ்சம் தவித்துக் கொள்றது நல்லது. ஹலோ, சில காரியம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. பட் என்ன செய்யறது? மற்றவர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக நாம நடக்கணும், வாழணும். நாம் தவறுகளை செஞ்சு கொண்டு, நாம் அப்படிப்பட்ட பிழைகளை விட்டுக்கொண்டு மற்றவர்களோட தவறுகளை பார்த்து நாம் அவர்களுக்கு புத்தி சொல்றவர்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்குது? நீங்களே யோசிச்சு பாருங்க. தன் தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் தன் பிழைகளை மறைத்து ஜனங்கள் மேலே அவன் பழிசாட்டி விட்டார். அவன் என்ன நினைக்கிறது தெரியுமா? இது அங்க இருந்து வருது. எங்க இருந்து? ஏதன் தோட்டத்திலிருந்து படிப்படியாக வருது. அதாமே, நீ என்னப்பா சாப்பிட்டாய்? நீ உண்டாக்குன மனுஷி எனக்கு கொடுத்தா புசிட்டு ஏவாறு. நீ என்னப்பா அப்படி செஞ்சாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ரெண்டு பேரும் தன் பிள்ளைகளை ஒத்துக்கொள்ள மனம் திரும்பவும் இல்லை. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு மனுஷன் தன் பிழைகளை ஒத்துக்கொண்டு வரைக்கும் அவனுக்கு அந்த பிழைகளிலே மனம் திரும்புறதுக்கு இடமே இல்லை பார். ஹலோ, ஒரு மனுஷன் தன் பிழைகள் ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் அந்த தவறுகளுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஒரு மனுஷன் தான் செய்கிற காரியம் தவறு என்று நினைக்கும் போதுதான் அவருக்கு மனம் திரும்புவதற்கு ஏது உண்டாகும். ஆனால் ஒரு மனுஷன் தான் செய்த காரியம், தான் நடக்கிற காரியம், தான் கதைக்கிற காரியம், தான் இருக்கிற விதங்கள் தவறு என்று உணராத பட்சத்தில் எப்படி ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியும்? எப்படி ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய முடியும்? ஆகவே நான் சொன்ன, ஆகவே நான் எல்லோரும் தவறுபடக்கூடியவர்கள். ஹலோ, நாம் ஒருவரும் தேவ தூதர்கள் அல்லது நாம் ஒருவரும் ஏஞ்சல். என்னை சேர்த்துதான் சொல்றேன், நாம் எல்லோரும் தவறு விடக்கூடியவர்கள். நாம் எல்லோருடைய வாழ்விலும் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான வசன வெளிச்சம் கிடைக்க கிடைக்க கிடைக்க, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைக்க கிடைக்க கிடைக்க, அந்த அளவுக்கு அதை கேட்டு 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 நான் செய்கிறேன், மனம் திரும்புகிறேன், மாறுகிறேன், மறுரூபமாகிறேன். ஆகவே உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் பேதைகளையும் ஞானியாக்குறது. ஆண்டவருடைய கர்த்தருடைய வசனம் நம்மளை என்ன செய்யறது, பேதையாக இருக்க ஒரு மனுஷனையும் ஞானியாக்குற அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. உண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படும். ஆகவே சவுல் செய்த மிஸ்டேக் என்றால் தன் பிழைகளை ஒத்துக்கொள்ளாமல் தன் ஜனங்களிலே தவறை சாட்டினது கர்த்தருக்கு முன்பாக குற்றமாகும். ஆண்டவருடைய நாமத்து பயன்பட்டாடும். ஆனா என்ன கவனிங்க, ஒன்று, ஒரு மனுஷன் தான் செய்கிற தவறுகளை தானாக உணரணும், அல்லது இன்னொருவர் வந்து அவர் தவறை உணர்ந்து கொள்ளும் உணர்த்தும் பொழுது, தவறை கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை கேட்டு மனம் திரும்பக்கூடிய பக்குவம் இருக்கும். ரெண்டும் இல்லாட்டா பிற்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபர் கூடிய முடிவு கஷ்டமா இருக்கு. கவனிங்க, சவுல் பாவம் செஞ்சா, தாவீதும் பாவம் செஞ்சா. ஆனால் தாவீதுக்கு நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து அவனுக்கு உணர்த்தின போது அவனை செய்தாரு, மனம் திரும்பறான். ஆனா இங்கே சாமுவேல் வந்து பேசியும் சொல்லியும் சவுலுக்குள்ள என்ன இல்ல, மாற்றம் இல்ல, மனம் திரும்புது. இப்ப முக்கியமான ஒரு வசனத்துக்கு வரப்போறோம், 19 வசனப்படி,
சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தரிந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை மக்கள் அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான், அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் என்மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை கங்கரித்து அவர்களை
தீர்மட்டும்.
சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
சரி, இப்ப நம்ம முக்கியமான வசனத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். தேவன் அவனை ராஜாவாகி தேவனே புறக்கணித்து தள்ளினார் சொல்லி நாம் பார்த்தோமே, அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஆண்டவர் சவுலை நிராகரித்ததுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த 22-23 வசனத்துல இருக்கு.
கர்த்தருடைய
சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
சர்வாங்க
தகனங்களும் பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
அடுத்த வசனம்,
இரண்டகம் பண்ணுதல் பில்லி தூணிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு
புறக்கணித்தார். சவுலோட வாழ்க்கையில விட்ட மிகப்பெரிய தப்பு இதுதான் என்று தெரியுமா, இவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டான், கீழ்ப்படியா விட்டான். இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருந்தது. கவனிங்க, சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்ததுக்கு அடிப்படை காரணம் அவனுக்கு இந்த உலகம் ஆடு மாடுகள் மேலே இருந்த அவனுக்குள்ளே இருந்த அந்த பற்று தான். பாருங்க, முதத்தரமான ஆடு மாடுகள் எல்லாம் தப்பிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த பொருட்களுடைய இருதயத்தை கவர்ந்திருக்குது. ஆகவே தேவனுடைய வசனத்தை புறக்கணித்து அங்க பார்த்த ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் கொள்ளைகள் மேலே பறந்து தேவனுடைய வசனத்தை புறக்கணிச்சிடாம்பார். ஆகவே இப்ப சொல்றா, நான் படிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வந்து, இப்ப என்ன கவனிங்க, இப்பொழுதுதான் ஆண்டோட வசனம் தெளிவாக வருகிறது. பள்ளியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். அப்படியானால் நல்லா கவனிங்க, பலியிட வேண்டாம் சொல்லி ஆண்டவர் சொல்லல, ஏன்னா பலிகளை அறிமுகப்படுத்துறது தேவன் தான், பலியிடணும். ஆனா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆகவே நான் உங்க சொல்ற கேளுங்க, என்னை சேர்ந்துதான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பலியை பார்க்க இந்த வசனம் உங்களுடைய இருதயத்துல ஆழமாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். அப்படியானால் நம்முடைய வாழ்விலே நாம எதையும் செய்யலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்தாமல், தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் செய்கிற காரியங்கள் நன்மைகளாக இருக்கலாம், நற்கிரியைகளாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், அவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டார். Whether you accept or reject, it is up to you. But I tell you true. தேவனுக்கு நம்மை கீழ்ப்படுத்தாமல், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், ஆண்டவனுக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நாம் செய்கிற நன்மைகளோ நற்கிரியைகளோ ஊழியங்களோ பட்டுவர் இனத்தை தேவன் அவைகளை அங்கீகரிக்கவே மாட்டார். ஏனென்றால் முதலாவது தேவனுக்கு நாம் தேவையப்பா. நாம், நீ தேவை. உனக்காக இயேசு தன்னை ஜீவனை கொடுத்திருக்கார். உனக்காக ஆண்டவர் சிறுவர் மனுஷனாக முதலாவது உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும், உடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹலோ, நான் சொல்றது நல்லா கவனி, நான் சொல்றது நல்லா கேளு. முதலாவது உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடு, அர்ப்பணி. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில், கர்த்தருக்குள்ள நீ வச்சிருக்கிற அர்ப்பணிப்பின் அடிப்படையில கர்த்தருக்காக நீ செய்கிற நற்கிரியைகளோ நன்மைகளோ ஊழியங்களோ கொடுக்கிறதோ எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அதை விட்டு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுக்காமல், அவைக்கு வெளியே நின்று நாம் செய்கிற நற்கிரியைகளும் நன்மைகளோ ஊழியங்களோ தேவனாலே அங்கீகரிக்கப்படுவது இல்லை, அங்கீகரிக்கப்படுவது. ஆகவே பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும்,
பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தல்,
செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல், நல்லா கவனிங்க. ரெண்டகம் பண்ணுதல் எப்படின்னா பில்லி சூனிய பாவத்துக்கா எப்படி இருக்குது? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் என்ன தெரியுமோ, தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே செய்தினே பில்லி சூனியம். அதாவது மரித்து போனவர்களுடைய ஆவியோடு அல்லது அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு உயிரோடு இருக்கிற மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற செயல், செய் வினை, வினை செய்கிற வினை பாவம் செய்வினை. ஆகவே அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யறது? பில்லி சூனியம். அது பயங்கரமான ஒரு பாவம். குறி சொல்லுகிற ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளோட எல்லாம் தொடர்பு வச்சு உயிரோடு இருக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாக அசுத்த ஆவிகளை ஏவி விடுகிறது. இது பில்லி சூனியம். இது தேவனுக்கு விரோதமாக பயங்கரமான பாவம். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கீழ்ப்படியாமையை ஆண்டவர் இதற்கு ஒப்பிடுறது நாம சிந்திக்கணும். நாம் ஒருதரும் பில்லி சூனியம் செய்ய மாட்டோம். ஹலோ, ரட்சிக்கப்பட்ட ஒருதரும் நாம பில்லி மற்றவர்கள் விரோதமா பில்லி சூனியம் செய்ய மாட்டோம், செய்வது செய்ய மாட்டோம். ஆனா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம். ரெண்டகம் பண்ணுதல் தேவன் என்ற சொல்ல நாம ஒன்று செய்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அதை எடுத்துட்டு வேண்டாம், அவன் இன்னொன்னு எடுத்துட்டு வந்தா நான் உனக்கு சொல்றது விளங்க இல்லையா? உனக்கு நீ சொல்றது கேட்க மாட்டியும், சத்த வயசே உயர்ந்துடும். நான் சொன்னது செய், வாஸ்தவம் தான், சரிதான், சொல்றது தப்பு இல்ல. இப்பாருங்க, ஆண்டவன் சொல்றாரு, ஆகாகையும் அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டுடு, அது ஒண்ணும் வேணானா? இவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் ஒன்றை செஞ்சிரு சொல்லி இருக்க, இவன் ஒன்றை செஞ்சிட்டு ஆனா யுத்தத்துல வெற்றி, யுத்தத்துல வெற்றி, யுத்தத்துல வெற்றி. ஆகவே நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்விலே காணப்படுகிற வெற்றிகளை வைத்து அவன் தேவனோடு நடக்கிற நடையை நாம எடை போடவே கூட. காரியங்கள் ஒருவேளை ஜெயமாக வந்துட்டா, இவன் தேவனுடைய மனுஷன்டா, இவன் தேவனோட நடக்கிறவன் தான், அப்படியெல்லாம் நமக்கு இடை போட சொல்லி ஆண்டவர் சொல்ல இல்ல. அப்படியான எப்படி, அப்படியானால் எப்படித்தான் ஒரு மனுஷனை இடை போடுறது? இயேசுவும் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காரு, அவரவருடைய கனிகளாலே அவர்களை அறிவிகள். ஒழிய நம்முடைய வாழ்விலே கிடைக்கிற வெற்றிகள் நன்மைகளை கொண்டு கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார், இவன் தான் தேவனுடைய மனுஷன், இவன் தான் தேவனுடைய மனுஷன் என்று நாம இடை போடவே கூடாது. அப்படி போட்டா நாம ஓரத்துக்கு போறோம். பின்னி சூரியம் இரண்டகம் பண்ணுதல் என்னவோ பின்னி சூரிய பாவத்திற்கும் அங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க, முரட்டாட்டம் பண்றது என்ன சொல்ற முரட்டாட்டம். நீங்க சிந்திட்டு இருக்கீங்களா, ஹலோ எங்க இருக்கிறீங்க, என்ன கவனிங்க பாருங்க, கீழ்படியாத காரியம் பின்னி சூரிய பாவத்துக்கு மட்டுமில்ல, அது என்ன அவபக்திக்கும் மட்டுமில்ல விக்கிரக ஆராதனைக்கும் சரி. ஹலோ இதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு நான் பூர்ணமா விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம். சரிதானே, ஏற்கனவே அதுல இருந்து கர்த்தர் நம்ம விடுதலைக்கு வந்திருக்க. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது, முரட்டாட்டம் பண்றது விக்கிரக ஆராதனைக்கும் அவபக்திக்கும் சரியா இருக்குது. பாருங்க, இந்த முரட்டாட்டம் என்கிறது ஒரு பயங்கரமான பா, பயங்கரமான ஒரு பா. சவுல் நல்லவன் தான், ஆனா இந்த சம்பவத்துலதான் சவுல் யாருன்றது வெளிப்பட்டிருக்கு. ஆகவே நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் கவனிங்க, நம்ம எல்லாரும் நல்லவர்கள் தான், ஹலோ எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில்தான் அன்னார் இன்னார் என்பது வெளிப்படும். காயினா ஆவேலா, யார் தேவனுடைய மனுஷன், பலி செலுத்த வந்த போது காணிக்க கொடுக்க வந்த போதா ஆவேல் யாரு, காயின் யார் என்பதை தெரிஞ்சிடக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்பொழுதுதான் நாம் யார் என்பதை நாம் கண்டுகொள்றோம். நல்லவன் தான், ஊழிய காரணக்கு ஊழிய காரணம் இருந்தவன் தான், ஆனா ஒரு கட்டம் வந்த போது அவர் யார் என்பதை அவருக்குள்ள என்ன என்பது வெளிப்படையாக காலம் முழுவதும் குஷ்டரோடு வட்டம் செய். நம்ம எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுதுதான் நாம் என்னார் என்பது தெரியப்படுது. முரட்டாட்டம் பயங்கரமான ஒரு பாவம். முரட்டாட்டம் என்ன, எதிர்த்து நிற்கிறது, கீழ்படியும், எதிர்த்து நிற்கிறது, கீழ்படியும், பயங்கரமான ஒரு பாவம். சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட முரட்டாட்ட சுபாவம் இருக்கிறபடியால் சபைகள் வளர முடியாமல் இருக்குது. சபையில ஒரு பக்கம் இருக்கட்டு, அந்த நபர்கள் வளர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று கூட இருக்கிற முரட்டாட்டா, கீழ்படியாத தன்மை. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இவ சொல்லி தான் கேட்கிறதோ எனக்கு தெரியாதா, இவ சொல்ற காரியம் எனக்கு தெரியாதோ, இவர் போதிக்கிற காரியங்கள் எனக்கு தெரியாதோ, எனக்கு பைபிள் விளங்காதோ, எனக்கு ஊழியம் செய்ய தெரியாதோ, எனக்குள்ள வரங்கள் இல்லையோ, என்னிடத்துல வல்லமைகள் இல்லையோ, விசுவாசிக்காம முரட்டாட்டம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக தாழ்மொழி உள்ளாக இருக்கிறது. ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழிவகுக்கும், ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழி சமைத்து கொடுக்கும். அவ தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே திரும்பி விட்டால் நம்மை காத்துக் கொள்ளலாம், அல்லது போனா வீழ்ச்சி தவிர்க்க முடியாமல் போயிடும். அவ நான் சொல்ல கேளுங்க, இப்ப கீழ்படியாத ஒரு காரியம் என்னென்னத்துக்கு எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. அவன் கீழ்படியாத ரெண்டகம் பண்றது பில்லி சூனியத்துக்கும், முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் ஒருத்தர் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோமே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். காரணம் எங்க சொல்லிருக்கு பாருங்க, தேவனுடைய வசனத்துக்கு நாம கீழ்படியாம முரட்டாட்டம் பண்றது விக்கிரக ஆராதனைக்கு சரியாமே. ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு நாம கீழ்ப்படிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், தேவனுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறட்டும், மாற்றங்கள் திருப்பங்கள் தேவனாலே உண்டாகட்டும், வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை தேவன் கொண்டு வரட்டுமே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சரிதான், முடிக்கிறதுக்கு முன்பாக இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு காரியங்களை சீக்கிரமா சொல்லிதான் முடிக்கிறது. இது பெரிய காரியம், இப்படி போயிட்டே இருக்கும். சோ ஆனாலும் ஒரு காரியத்தை படிங்க, பதினெட்டாம் அதிகாரத்துக்கு பாருங்க சீக்கிரமா, பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படிக்க, பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மிருகங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவுடைய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 என்று 3 முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி
அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை
காய்மகாரமாய்
பார்த்தான். என்ன மாதிரி பார்த்தான்? காய்மகாரம். அப்ப பார்வையிலேயே பல ரகங்கள் இருக்குது பாருங்க. ஹலோ, பார்வையிலே பல விதங்கள் இருக்குது. பார்க்கிறவர்களுக்கு தெரியும் தங்கள் பார்வை எப்படிப்பட்டது. கத்தோட நாம் அதனத்தான் ஆண்டவர் சொன்னாரோ, கண்ணானது சர்றத்துக்கு விளக்கா இருக்கிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் சர்றம் முழுவதும் கெட்டதா இருக்கும், உன் கண்களுக்கு கலிங்க போற வேண்டும் என்று விரும்புறேன் சொல்லி வெளிப்படுத்த விஷயத்தை சொல்றாரு. சோ அண்ட் சோ ஆகவே சொல்ற கேளுங்க, அந்நாள் முதல் கொண்டு தாவீதை காய்மகாரம். காய்மகாரம் என்னங்க? போறாம் போறாம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்தத்தை இவ்வளவு பெரிய கோடியாத்த கொண்டு வந்திருக்காயா? அவனுக்கு நன்னியத்தான இருந்த முழு இஷ்டமேலையும் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு கத்தர் அவனை பயன்படுத்தின அந்த மனுஷனுக்கு ஆக சந்தோஷம் கொண்டாடி இருக்க வேண்டிய சவுலுக்கோ அவன் இருதய பாரு. இதா உள்ள அப்படித்தான், உள்ள அப்படி இருக்குது. அதாவது விடுதலை அப்படி விழுந்து பாரு. நமக்கு நன்மை செய்திருக்கிற மனுஷனை வாழ்த்தி போட்டி பாரு. விடுதலையா பாருட்டுக்கு உனக்கு என்ன குறைய போகுது? எனக்கு கொஞ்சம் அவனுக்கு அதிகம். அப்படியான என்ன பார்க்க அவன் உசத்தி என்னால சகிக்க முடியல. இறைச்சல் பொறாமல் அந்த நாள் முதல் கொண்டு தாவீதை எடுத்து காய்மகாரமாக பொறாமல். ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்ல போற கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போற, முக்கியமான ஒரு காரியம் அல்ல கவனிங்க. அந்த நாள் முதல் கொண்டு தாவீதை இவன் காய்மகாரமாக பார்த்தானே, இந்த காய்மகாரம் இதன் வழியாக பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்து பிரவேசிக்க வந்து அதை கீழடிக்க வாச்சு பாத்தீங்கன்னா, தேவனால உண்டான ஒரு பொல்லாத விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவருக்குள்ள வந்து அவரை அலக்கழித்துக் கொண்டு எப்பொழுது அந்த பொறாமை அந்த காய்மகாரம் அந்த எரிச்சல் அவனுக்குள்ள வந்தபோது அதன் வழியாக அது உள்ளே வந்து பொறாமை எரிச்சல். ஹலோ, நீங்க சொல்லக்கூடாது பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் இல்ல, எனக்கு பொறாமே இல்ல, எனக்கு மற்றவர்கள் மேல பொறாமே இல்லை அப்படின்னு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. என்ன கேட்டீங்களா? ஹலோ, வீட்டை அடிக்கடி பெருக்குறீங்களே, ஐ மீன் கூட்டுறீங்களே, அல்லது வக்கியூம் பண்ணுங்க, கூறு பிடிச்சதான் உங்களுக்கு இல்லையா? வக்கியூம் பண்றமே என்ன தெரியுமா? அதை முதல் நாள் பிடிச்சா அடுத்த நாள் திரும்பவும் அவ பிடிச்சிட்டே இருக்கு, கிளீன் பண்ணிட்டே இருக்கு. அத போலதான் சில காரியங்கள் நாம தள்ளிட்டாலும் வேணாம்னு சொன்னாலும் நம்ம நாம அறிஞ்சோடனே திரும்ப நம்ம கூட வரத்தான் பாக்குது. ஆகவே நாம விழிப்பாக இருந்து அடிக்கடி இப்படிப்பட்ட காரியங்களை சக் 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 செல்ல பொறாமையினாலே இயேசுவை காட்டி கொடுத்தார்கள் சொல்லி பிலாத்து அறிந்து அவரை விடுதலையாக்க அவன் விரும்புறான்னு சொல்லி பேசுறாங்க. சோ பொறாமைகள் இந்த அதனால ஏற்படுற விளைவுகள் இருக்கு பாருங்க, அப்பப்பா பயங்கரமா இருக்கு. பொறாமையினால மற்றவர்கள் மேல இருக்கிற பொறாமையினால சொல்லப்படுற வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தை உடைக்குது பாருங்க. பொறாமையினாலே மற்றவர்கள் செய்யற சில செயல்கள் கிரியைகள் அது எவ்வளவோ விளைவுகளை. ஆகவே நான் சொல்ற கேளுங்க, தயவு செய்து ஆண்டவர் இதுக்காக உருக்கமாக மாட்டாரு. ஹலோ 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 ஹலோ, ஊக்கமாக உருக்கமாக ஆண்டவத்துல நான் வந்த ஆண்டவரே, மற்றவர்கள் மேல எனக்கு இருக்கிற பொறாமை தயவு செய்து அகற்றி போடு, அது பாவம், அது பாவம், தயவு செய்து என்னை விட்டு அதை எடுத்து போடுங்க. ஊக்கமாக நாம் செவிக்க கத்துக்கணும். மந்தாரம் நீதிபொடிகள் புஸ்தகம் படிக, நீதிபொடிகள் 24:19 சீக்கிரம் படிக்க, 24:19
பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, புண்ணார்த்தல் மேல் பொறாமை கொள்ளாதே.
யார் மேல பொறாமை கொள்ளவனாம? பொல்லாதவர்கள் மேல் துன்மார்க்க மேல
பொறாமை கொள்ளாது.
பாருங்க, நல்லவன் மேலும் நாம பொறாமை கொள்ளக்கூடாது, தீமை செய்தவர்கள் மேலும் நாம பொறாமை கொள்ளக்கூடாது.
This is the way. See the way. ஆண்டவருடைய வசனத்தை கவனி. நில்லு, கொஞ்சம் கவனி. பார் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது. தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி அந்த வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள போறேனா, அல்லது எனக்குள்ள எழுகிற எண்ணங்கள், கோபங்கள், பகைகள், பொறாமைகளுக்கு ஏற்றபடி நான் வாழ போறேனோ. இவைகளெல்லாம் பழைய சபைகள், சாக்கு, சாத்தானின் சாயல், பிசாசின் சாயல், இவைகளை நாம விட்டுவிட்டு தெய்வீக சாயல்களை அடைந்து கொள்ள ஆண்டவருக்கு நம்ம நாம் அர்ப்பணிப்போமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். என்ன கவனிங்க, படிங்க 24, சரி 14:30 படிங்க. 14 நீதிமொழிகள், 14:30 நீதிமொழிகள், 14:30 நல்ல மனம். ஹலோ, எனக்கு சத்தான் பிரசங்கம். ஹலோ, அதுதான் நாம வார்த்தையை நான் பாவிக்கும். ஐ எம் நாட் சூப்பர் நேச்சுரல் பர்சன். சொஸ்த மனம், நல்ல மனம், உடலுக்கு ஆரோக்கியம், ஜீவன். ஆனா பொறாமையோ என்ன எலும்பு. ஹலோ, உள்ள இருக்கிற எலும்புகள் எல்லாத்தையும் வீக்காக்கி விட்டு. நீங்க நிமிந்து நிக்கிறதுக்கு என்ன நமக்கு உதவி செய்து, நம்ம எலும்புகள் தான். இல்லது போனா 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாது, எவ்வளவு முடியாது, கோடி மாதிரி இருக்கும். அப்ப நம்ம நிமிந்து நிக்கிறதுக்கே நமக்கு என்ன தேவை இருக்குது, நமக்குள்ள இருக்க பலம் தான். ஆனா இந்த பொறாமைன்றா என்ன, அது எலும்புரிக்கு. இன்னும் ஒரு வசன நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிக்கத்தக்கவன் யார் பார்த்திருக்கீங்களா. அவ நான் சொல்லுவேன், அமெரிக்காவில் இருக்கிற அதிநவீன ஏவுகணைக்கு முன்பாக கூட ஒரு மனுஷன் நிக்கலாம், ஆனா இந்த பொறாமைக்கு முன்பாக நிக்கவே முடியாது. ஆளு அட்ரஸ் இல்லாம ஆக்கி விட்டுருப்பாரு. பொறாமை யுத்தத்துல வேண்டும் ஆறா, அவன் நன்மைதான் செஞ்சா, ஆனா சவுலால பொறுக்க முடியும். அவருடைய சுபாவம் அப்படி ஆயிடு பாரு. அவருடைய சுபாவம் நன்மையே செஞ்சிருக்கு, அவனை பார்த்து இப்படி பொறாமை கொண்டதுக்கு என்ன காரணம். தயவு செய்து நம்ம ஊக்கமா செபிக்கலாம். நம்ம பிள்ளைகளும் பார்க்க மற்றவங்க பிள்ளைகள் நல்லா இருந்தா நாம பொறாமைப்படக்கூடாது. மற்றவங்களும் பார்க்க மற்ற நம்ம குடும்பத்தை பார்க்க மற்ற குடும்பம் நல்லா இருந்தா நாம பொறாமைப்படக்கூடாது. நமக்கு கொடுத்தது இவ்வளவுதானப்பா, இருக்கிறதுக்கு ஆண்டு ஒரு சோதனை பண்ணு. பரலோகத்துல இப்படிலாம் இருக்கு. சோ பொறாமை, அதனால நம்ம உண்டே சம்பாதிக்க போது தேவனுக்கு உரதமான தயவு செய்து இப்படிப்பட்ட என்ன கணக்க சொல்லுவேன் போற சில பேருக்கு அதெல்லாம் அப்படி அகவே நான் விட்டு போறேன். கவனிங்க, பொறாமை ஒரு பயங்கரமான ஒரு பாவம். நம்ம எல்லாருக்கும் இது வரத்தான் செய்யுது. ஆண்டிடத்துல ஜபித்து அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றது நமக்கு நல்லது. கடைசியா நான் முடிக்கிற கவனிங்க, அவசரத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும் இவன் என்ன செஞ்சாண்டா, கடைசி காலத்துல அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்றவர்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில யுத்தம், பிரிஸ்தருக்கு உரதமான யுத்தம். ஆனா அவன் பிடிச்சோட பாளையத்தை பார்த்த போதோ அவன் பயந்து போனான். ஆகவே ஆண்டத்துல போய் விசாரித்தாராம், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்க. என்ன தெரியுமோ, இப்ப வாழ்க்கையில நெருக்கம் வந்துட்டு இப்ப தேறான் தேவன. ஹலோ, இப்ப வாழ்க்கையில நெருக்கம் வந்துட்டு பிடிச்சோட சேனையை பார்த்த போது அவருடைய இருதயம் தத்தளிச்சு கொண்டிருந்தான். பயம் அவனை சூழ்ந்த போதோ ஆண்டிடத்துல போய் விசாரிக்க, ஆண்டவரே இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி கிடைக்குமா. அப்ப எப்ப உனக்கு புத்தி வருது பாருங்க, வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுதுதான் தேவனை தேர்ற உணர்வு வருது பாருங்க. ஆனால் தேவனோ அவனுக்கு பதில் கொடுக்கவே இல்லையா. ஆகவே என்ன செஞ்சானாம், தன் தேசத்திலிருந்து தானே அடித்து துரத்தின அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்றவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை தேடி அவடத்துல போய் குறி கேட்டு கடைசி என்ன செஞ்சான், முடிவு பட்டயத்தை நட்டு தானே அதுல விழுந்து குட்டுவீராக கிடந்து தொங்கி கொடுத்தான். அவருடைய முடிவு எவ்வளவு படுத்தான், கில்வோவா மலையிலே அவன் குட்டுவீராக கிடக்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனே, தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷனே, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனே, தேவனுடைய யுத்தத்தை நடத்துற மனுஷனே, உனக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி அந்நியர்களுக்கு பலியாகி பட்டயத்தில் நடப்பட்ட பட்டயத்தில் இப்படி நீ குற்றையாக கடந்து இப்படி நீ துணிக்கிறதுக்கு காரணம் என்ன, உன் தேவனுடைய வழிகளை நீ விட்டு தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து உன் சொந்த புத்தனை நீ நடந்தபடியார், தேவனை புறக்கணித்தபடியார், தேவன் உன்னை புறக்கணித்தார், உன் முடிவு இப்படி ஆயிட்டு
சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய முடிவை காத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முடிவு சரியாக இருக்கணும். நம்முடைய முடிவு தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். ஆரம்பம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் முடிவு முக்கியம் இருந்தது. மறந்துடாதீங்க, சவுளுடைய ஆரம்பம் நன்றதாக இருந்தது, அவருடைய முடிவு நாம் பின்பற்றத்தக்கது அல்ல. ஆகவே அவருடைய வார்த்தையில் இருக்கிற எழுச்சிகளை வீழ்ச்சிகளை நாம் கவனித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தி தேவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கொண்டிருவோம். சவுல் போயிட்டாரு, ஆனால் சவுலே ராஜா வைக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தின் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் மண்டாட போறோம், செடுக்க போறோம். தயவு செய்து ஜாம் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். கங்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம்.